அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். கிழக்கு மாகாண முதலமைச்சராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த ஹபீஸ் நசீர் அகமது இன்று மாலை பதவியேற்றுள்ளது குறித்த செய்திகள். இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரா சம்பந்தர்,
மக்களால் 2012ஆம் ஆண்டு மாநிலசபை தேர்தல் நடைபெற்ற தேர்தல் முடிவுக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தேர்தல் முடிவுக்கும் முரண்பட்ட ஒரு செயலாகத்தான் இதை நாங்கள் பார்க்கக்கூடும்.
சீன உதவியுடன் கொழும்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் துறைமுக நகர திட்டம் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதம். பிறகு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் அழகு போட்டிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது குறித்த செய்திகள். இதுகுறித்து அழகு போட்டியில் பங்கேற்க தயாராகி வந்த பெண்களின் கருத்துக்கள்.
பேட் ஐடியாலஜில தான் இந்த பேனே வந்திருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இந்த வெறும் அழகு பத்தி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க இந்த மாதிரி போட்டியில எல்லாம். We want to expose that much we can. இல்ல அது வேண்டாம், எங்களுக்கு இந்த அளவு லிமிடேஷன் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, I think it's all up to one's own decision.
இன்ன பிற செய்திகளும் இந்த பிரசதிகள் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும்.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
கிழக்கு யுக்ரைனில் இரத்தக்களறி ஏற்படுவதை தடுக்க தங்களால் ஆன அனைத்து முயற்சிகளையும் எடுக்க உள்ளதாக ஜெர்மனி அதிபர் ஏங்கலா மெர்க்கல் அம்மையாரும் பிரான்சின் அதிபர் பிரான்சுவா ஒலானும் தெரிவித்துள்ளார்கள்.
Wir sind davon überzeugt, dass es keine militärische Lösung dieses Konfliktes geben wird.
மாஸ்கோ சென்றுள்ள இருவரும் இன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்கின்றார்கள். ஐரோப்பாவில் சமாதானம் நிலவுவதே தமது லட்சியம் என்று கூறியுள்ள மெர்க்கல் அம்மையார், எனினும் தமது புட்டினுடனான தமது கூட்டத்தின் மூலம் போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படும் என்கின்ற உத்தரவாதம் ஏதும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே யுக்ரைனிய நகரான டெபலட்பேவியை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்காலிக போர் நிறுத்த உடன்பாடு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நகர் தொடர்ச்சியாக ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருக்கிறது. பொதுமக்கள் வெளியேறும் வகையிலேயே இந்த உடன்பாடு.
ஜோர்டானின் ராணுவ விமானியின் கொலையானது ஜோர்டானியர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருப்பதாக ஜோர்டானின் அரசி ராணியா தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய அரசு என்கிற தீமையை உலகிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதில் ஜோர்டானியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருப்பதாகவும் அவர் கூறினார்.
Today I'm just like every other Jordanian. We're all united in our horror and our grief.
ஜோர்டானிய விமானியின் கொலையை கண்டித்து தலைநகர் அம்மானில் நடந்த பேரணியில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கானவர்களுடன் தம்மையும் இணைத்துக் கொள்வதாக தெரிவித்த ராணியா, இது ஜோர்டானின் போர் மட்டுமல்ல என்றும் இது ஒவ்வொரு முஸ்லீமின் போரும் என்றும் தெரிவித்தார். சிரியாவில் இருக்கும் இஸ்லாமிய அரசு அமைப்பின் படை முகாம்களை குறிவைத்து குண்டுமழை பொழிந்து வருவதாக ஜோர்டான் தெரிவித்திருக்கிறது. கொல்லப்பட்ட விமானியான முவார் அல் அஸ் கசாஸ்பேயின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு முடிக்கும் இஸ்லாமிய அரசு அமைப்பு விலை கொடுக்க வேண்டும் என்று ஜோர்டானிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது.
நைஜீரிய இஸ்லாமிய தீவிரவாத குழுவான போகோஹராம் முதல் முறையாக நிஜேர் நாட்டில் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எல்லைப்புற நகரான போசோவில் போகோஹராம் தீவிரவாதிகள் கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி வருகின்றனர். தங்களை வீட்டுக்குள்ளேயே இருக்கும்படி நிர்பந்திக்கின்றார்கள் என்று அங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள். எனினும் முடிந்தவர்கள் நகரிலிருந்து வெளியேறி வருகின்றார்கள். அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக போசோவை தளமாக கொண்டு இயங்கும் நிஜேர் மற்றும் சாட் நாட்டு படையினர் கடுமையான சண்டையில் ஈடுபட்டுள்ளனர் என்று அங்குள்ள பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். நைஜீரியா மற்றும் கேமரூனிலும் பல தாக்குதல்களை நடத்தியுள்ள போகோஹராம் ஒரு பிராந்திய சக்தியாக வளர்ந்து வருகிறது. அவர்கள் பிடியில் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு நிலப்பரப்பு உள்ளது என்றும் செய்தியாளர்கள் கூறுகிறார்கள்.
பிலிப்பைன்ஸ் நாட்டில் முஸ்லீம் தீவிரவாதிகளை பிடிக்கும் நடவடிக்கையில் 44 சிறப்பு பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டின் காவல்துறையின் தேசிய தலைவரின் ராஜினாமாவை பிலிப்பைன்ஸ் அதிபர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட தாக்குதல் நடவடிக்கையை அதிபரின் நெருங்கிய நண்பரான காவல்துறையின் தலைவர் தான் திட்டமிட்டு வழிநடத்தினார். ஊழல் புகார்கள் காரணமாக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இது நடந்திருக்கிறது. 2 அல்கைதா தீவிரவாதிகளை கைது செய்வதற்காக இந்த தாக்குதல் நடவடிக்கையை முன்னெடுக்கப்பட்டது. இதற்காக அதிபர் கடுமையாக விமர்சனத்திற்குள்ளானார். தேடப்பட்டவர்களில் ஒருவரான ஜுல்கிஃபி பின்ஹர் அமெரிக்காவால் தேடப்பட்டவர். அவர் இதில் கொல்லப்பட்டார்.
திபேத்திய ஆன்மீக தலைவரான தலாய் லாமாவை வெளிநாட்டு தலைவர்கள் வரவேற்பது என்பது சீனாவின் உள் விவகாரங்களில் தலையிடும் செயலாகும் என்று கூறியுள்ள சீனா அப்படியான நடைமுறையை கண்டித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் தலாய் லாமா கலந்து கொண்ட நிலையில் சீனாவின் இந்த கருத்து வந்துள்ளது.
அமெரிக்க வங்கி ஒன்று சோமாலியாவுக்கு பண பரிவர்த்தனை செய்யும் நிதி நிறுவன கணக்குகளை மூடுவதாக எடுத்திருக்கும் முடிவானது சோமாலியாவின் பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றத்தில் ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சோமாலிய அரசு கவலை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து சோமாலியாவுக்கு அனுப்பப்படும் நிதியில் 80% கையாளும் மெர்ச்சன்ட்ஸ் பேங்க் ஆப் கலிபோர்னியா என்கிற நிதி நிறுவனம் சட்டவிரோத சர்வதேச பண பரிவர்த்தனைக்கு எதிரான அமெரிக்காவின் புதிய கட்டுப்பாடுகளை தொடர்ந்து தனது சேவைகளை நிறுத்தப்போவதாக அறிவித்துள்ளது.
செய்தியறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கிழக்கு மாகாண முதலமைச்சராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த ஹபீஸ் நசீர் அகமட் இன்று மாலை ஆளுநர் பெர்னாண்டோ முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இந்த பதவிப்பிரமாண நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள்.
கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் பதவி பல்வேறு எழுபது நிலைகள் இருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கும் இடையில் இடம்பெற்ற உடன்படிக்கையின் அடிப்படையில் 2.5 ஆண்டுகளுக்கான இந்த காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியினை பெறும் நிலையில் இன்று அதற்கான சத்திய பிரமாணம் நடைபெற்றது
என்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினரான ஜே எம் லாகிர் குறிப்பிட்டார். புதிய முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ஹாபிஸ் நசீர் அகமட் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து கிழக்கு மாகாண சபைக்கு உறுப்பினராக தெரிவாகியுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் துணை தலைவர்களில் ஒருவரான இவர் கிழக்கு மாகாண சபையில் ஏற்கனவே விவசாயம் மற்றும் கால்நடை அபிவிருத்தி அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். கிழக்கு மாகாண முதலமைச்சராக இவரது நியமனம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துள்ளதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாண சபையின் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் குழு தலைவரான ஏ எம் ஜெமில் இதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்.
தலைவர் நான் நேற்று சந்தித்த போது ஹாபிஸ் நசீர் அகமட் அவர்களை முதலமைச்சராக நியமிப்பதற்கு கூறிய காரணங்களை என்னால் ஜீரணிக்க முடியாமல் இருந்தது. அதற்கான நியாயமான காரணங்களையும் சொல்லப்பட்டதாக என்னால் உணர முடியவில்லை. இருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட சகலங்கள் இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தனை அவர்களுடன் தனிப்பட்ட சகலங்களை நிறைவேற்றுவதற்காக இன்று ஹாபிஸ் நசீர் அவர்களை தனி மனிதனை அலங்கரிப்பதற்காக இந்த முதலமைச்சர் பதவியில் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த வகையிலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு வாக்களித்த வாக்காளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இது சத்தியத்துக்கு மாறுபட்ட இது அநியாயம் என்பதுதான் என்னுடைய கருத்து
என்றும் கூறினார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஏ எம் ஜெமீல். இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இவரது உறுப்புரிமை உட்பட கட்சியில் இவர் வகித்த அனைத்து பதவிகளில் இருந்தும் இவர் நீக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி அறிவித்துள்ளார். இதற்கிடையில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவி தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக இன்று சாய்ந்தமருது பிரதேசத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரை தொடர்பு கொண்டு அவர்களது கருத்துக்களை பெற முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை.
செய்திகளை தந்தவர் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். புதிய முதல்வர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
இந்த நிகழ்வு சென்ற மாகாணசபை தேர்தலில் 2012 மக்களால் அளிக்கப்பட்ட ஜனநாயக தீர்மானத்துக்கும் தற்போது நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலினுடைய முடிவுக்கும் முரண்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். காரணம் என்னவென்றால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மாகாணசபை தேர்தல் நடைபெற்ற பொழுது 7 ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார்கள். அரசாங்கத்துடன் சேர்ந்து அவர்கள் கேட்கவில்லை. ஆளும் கட்சியிலிருந்து வெளியே வந்து தனிப்பட்ட முறையில் கேட்டார்கள். அரசாங்கத்தை விமர்சித்து தாங்கள் பெற்ற வாக்குகளை பெற்று அதன் மூலமாக 7 ஆசனங்களை பெற்றார்கள். தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நடந்த பொழுது அப்பொழுதும் அரசாங்கத்துக்கு வெளியே வந்து எதிர்கட்சி வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்தார்கள், அவரை ஆதரித்தார்கள். தற்பொழுது மீண்டும் எந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறி தற்போதைய ஜனாதிபதியாகிய எதிர்கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அதெல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டும் பழைய அரசாங்கத்தில் உள்ளவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த கர்மம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அதனால் அந்த வகையில் இதை பார்க்கின்ற பொழுது மக்களால் 2012 மாநிலசபை தேர்தல் நடைபெற்ற தேர்தல் முடிவுக்கும் ஜனாதிபதி தேர்தலில் நடைபெற்ற ஏற்பட்ட தேர்தல் முடிவுக்கும் முரண்பட்ட ஒரு செயலாகத்தான் இதை நாங்கள் பார்க்கக்கூடும்.
ஆனால்
ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாகத்தான் இதை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் அது என்ன விதமாக அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்தார்கள், ஒரு பெரும்பான்மை உண்மையிலே இருந்ததோ இல்லையோ என்பதை பற்றி நான் ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆனால் நானும் ஊடகங்கள் ஊடாக பார்த்தேன், ஒருவர் சத்திய பிரமாணம் செய்கின்றார்.
சரி, ஆனால் சம்பந்தர்களே, இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் ஒரு அரசியல் இணக்கப்பாட்டை எட்ட முடியாமல் போனதும் ஒரு காரணம் தானே?
ஒரு உடன்பாட்டை பாட்டுக்கு வர முடியாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் சென்ற மாகாண சபை தேர்தலில் 11 ஆசனங்களை பெற்றிருந்தோம். ஆளும் கட்சியிடம் பார்க்க ஆக 6100 வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தோம். முஸ்லீம் காங்கிரஸ் எங்களையும் பார்க்க 61000 வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தார்கள். கிழக்கு மாநிலத்தில் உள்ள 2 மாவட்டங்களில் நாங்கள் முதலிடத்தை கைப்பற்றியிருந்தோம். எந்த ஒரு மாவட்டத்திலும் 3 மாவட்டங்களில் முஸ்லீம் காங்கிரஸ் முதலிடத்தை கைப்பற்றவில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவர்களுக்கு தாராளமாக நாங்கள் அவர்கள் நடந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராயிருந்தோம். 2012 தேர்தல் நடந்த பொழுது தேர்தல் முடிவதற்கு முன்பதாக மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசு கிழக்கு மாநிலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக நாங்கள் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு தயாராயிருந்தோம். ஆனால் எந்த அரசாங்கத்தை விமர்சித்து அவர்கள் வெற்றியடைந்தார்களோ மறுபடி தேர்தலுக்கு பிறகு சென்று அதே அரசாங்கத்துடன் சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் அதைத்தான் செய்திருக்கின்றார்கள். அதுபடியால் எங்களுடைய நிலைப்பாடு எப்பொழுதும் ஒரு நியாயமான நிலைப்பாடாகவும் முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளை உறுத்தலை மதிக்கின்ற நிலைப்பாடாகவும் இருந்திருக்கின்றது. நேர்மைக்கு மாறாக எப்பொழுதும் நாங்கள் செயல்பட நாங்கள் தயாராயில்லை. அந்த நிலைமை தொடரும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தர். சீன உதவியுடன் கொழும்பு துறைமுக திட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக இலங்கையின் புதிய அரசாங்கம் நேற்று வெளியிட்டிருந்த அறிவிப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நலசாமி.
இலங்கையில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் சீனாவுடன் செய்து கொண்டிருந்த கொழும்பு துறைமுக நகர கட்டுமானத்திற்கான ஒப்பந்தம் தொடர்ந்தும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி வருகின்றது. நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து சுற்றுச்சூழல் குறித்த கவலைகளுக்கு மத்தியில் கொழும்பு துறைமுக நகர செயற்திட்டம் கைவிடப்பட்டுவிடும் என்ற எதிர்பார்ப்புகளே பெரும்பாலும் நிலவின. எனினும் இந்த செயற்திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாக புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அரசாங்கம் நேற்று அறிவித்திருந்தது. மொரட்டுவை பல்கலைக்கழகம் நடத்தியிருந்த சுற்றுச்சூழல் மதிப்பீட்டில் தங்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருப்பதாகவும் இன்னும் சில நடவடிக்கைகளை தொடர்ந்து கொழும்பு துறைமுக நகர கட்டுமான வேலைகள் தொடங்கும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்று ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார். ஆனால் இந்த அறிவிப்பு புதிய அரசாங்கத்தின் தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகளுக்கு முரணானது என்று மக்கள் விடுதலை முன்னணி இன்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியது.
ஜனாதிபத்துமாத் மாதக்கா அக்ராமாத்துமாத் தேவிலாய் மத்திவரண வேதிக்காவேதி
இந்த கொழும்பு துறைமுக நகர செயற்திட்டம் தொடர்பில் புதிய ஜனாதிபதியும் பிரதமரும் தேர்தல் பிரச்சார காலத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தனர். அப்போது அப்படி மக்களுக்கு கூறிவிட்டு தற்போது எந்தவிதமான சோதனைகளும் இன்றி இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அரசாங்கம் முடிவு எடுத்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் கூறியிருக்கிறார். இந்த வேலை திட்டம் இப்படியான ஒரு முடிவை எடுக்கும் நிலையில் தற்போது இல்லை. அமைச்சரவை இந்த முடிவை எடுப்பதற்கு என்ன காரணம் என்று இந்த நாடாளுமன்றம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க. இதற்கு பதிலளித்த புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, கொழும்பு துறைமுக நகர செயற்திட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிடுகின்ற முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் கூறினார்.
மே வியாக்ருத்ய விஷால வியாக்ருத்ய சீன ரஜே.
இந்த கட்டுமான செயற்திட்டம் பெரிய அளவிலான செயற்திட்டம், சீன அரசின் உதவி கிடைத்திருக்கின்ற ஒரு திட்டம். இந்த வேலை திட்டத்தை வெறுமனே கோரிக்கைகள் வருகின்றன என்பதற்காக நிறுத்திவிட முடியாது. அதே நேரம் மறுபக்கத்தில் எமது நாட்டின் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவ்வாறே சட்ட விதிகளுக்கேற்ப இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். இது பற்றி ஆய்வு நடத்தி வருகின்ற குழுக்களின் அறிக்கைகள் கிடைத்தவுடன் அமைச்சரவை துணைக்குழு கூடி ஆராய்ந்த பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும். முற்றுமுழுதாக இந்த ஒப்பந்தத்தை கிழித்தறிய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கவில்லை என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. சீனாவின் உதவி வெளியுறவு அமைச்சர் லியூ ஜியான் சாவோ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினரை இன்று சந்தித்தார்.
All these projects will continue after the re-evaluation.
இலங்கையுடனான சீனாவின் எல்லா கட்டுமான வேலை திட்டங்களும் அவை தொடர்பான மீள் மதிப்பீடுகளின் பின்னர் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று லியூ ஜியான் சாவோ கூறினார்.
So we have a long way to go to have a larger scale of investment from China.
சீனா பெரிய அளவிலான முதலீடுகளின் போது நீண்ட நடைமுறைகளை கடக்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறே நாங்கள் ஏற்கனவே பெரிய அளவிலான முதலீடுகளை இலங்கையில் தொடங்கியிருக்கிறோம். கொழும்பு துறைமுக நகரம் இந்த நாட்டில் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய முதலீடு என்றார் சீனாவின் உதவி வெளியுறவு அமைச்சர் லியூ ஜியான் சாவோ.
இந்த துறைமுக விரிவாக்க திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்று அச்சங்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் என்ற அமைப்பைச் சேர்ந்த ஹேமந்த் விதானகே அவர்களை கேட்டேன்.
This project is going to create about 500 acres land created.
இந்த திட்டத்தின் கீழ் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு கடலில் உருவாக்கப்பட இருக்கிறது. இதை உருவாக்க கடல் மணலும் பாறைகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. கடல் மணலை எடுப்பதால் கடற்கரையில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்தோ, பாறைகளை உடைத்து எடுப்பதால் பிற பகுதிகளில் எத்தகைய தாக்கங்கள் ஏற்படும் என்பது பற்றியோ, கடல்வாழ் உயிரினங்களுக்கு இந்த திட்டத்தால் எத்தகைய கேடுகள் ஏற்படும் என்பது குறித்தோ அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆய்வில் முழுமையாக கண்டறியவில்லை. தேசிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அப்படி ஒரு ஆய்வை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். கடலோர பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இதை மேற்கொள்ளக்கூடாது. இந்த திட்டத்தால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களையும் மாற்று இடத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வர முடியுமா என்பது குறித்தும் இவர்கள் ஆராயவே இல்லை என்றார் ஹேமந்த் விதானகே. குறிப்பாக கடல்வாழ் உயிரினங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்று நீங்கள்
நினைக்கிறீர்கள்?
அவர்கள் பெரிய தீவு ஒன்றை செயற்கையாக உருவாக்க முயல்கின்றனர். இதனால் கடல்வாழ் உயிரினங்களும் மீன்களும் பாதிக்கப்படும். மணலை கடற்கரையிலிருந்து எடுக்க அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். மீன்கள் முட்டையிட்டு கொஞ்சி பறிக்க இந்த மணல் பகுதிகள் மிகவும் அவசியமானவை. சில ஆண்டுகளுக்கு முன்னர் கரவெல்லி பிட்டியா என்ற இடத்தில் மணலை எடுக்க அரசு முயன்றபோது மீனவர்கள் அதை எதிர்த்தனர். அந்த சம்பவத்தில் துப்பாக்கி சூடு கூட நடைபெற்றது. மேலும் புதிய தீவை உருவாக்கும் போது கடல் அலைகளின் போக்கு மாறலாம். இந்த பாதிப்புகள் கடலோரத்தில் இருக்கின்ற வேறு பகுதிகளில் ஏற்படலாம். இந்த திட்டம் குறித்து அவர்கள் இதுவரை மக்கள் பங்கேற்கக்கூடிய பொது விவாதம் எதையும் நடத்தவில்லை. இப்படி செய்திருப்பது சட்டத்திற்கு புறம்பானது. பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கப் போகின்றன என்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அரசு அமைப்புகளுக்கே முழுமையான விவரங்கள் தெரிந்திருக்கவில்லை என்றார் சுற்றுச்சூழல் நீதி மையம் என்ற அமைப்பைச் சேர்ந்த ஹேமந்த் விதானகே.
இலங்கை அரசு 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் அரசியல் சட்டத்தை மாற்றக்கூடாது என்று கோரிய மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களுடன் குடும்ப செய்தியாளர் உதயகுமார்.
100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் அரசியல் யாப்பின் திருத்தங்களை துரித கதியில் மேற்கொள்வதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்றை தள்ளுபடி செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. நீண்ட விசாரணையின் பின்னர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியதாக மனுவை சமர்ப்பித்த குருணாகலை பகுதியில் வசிக்கும் ஜெயந்த லீனகே தெரிவித்தார். புதிய அரசியல் யாப்பு திருத்தங்களை துரித கதியில் மேற்கொள்வதற்கான சட்ட மூலம் ஒன்றை அரசாங்கம் முன்வைக்கப் போவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அரசியல் யாப்பின் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு முன்பு அது சம்பந்தமாக பரந்த அளவில் மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று தெரிவித்த ஜெயந்தல் எனகே, இதனை துரித கதியில் மேற்கொள்வதனால் மக்களுக்கு தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான அவகாசம் மறுக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். எனவே துரித கதியில் அரசியல் யாப்பின் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனுதாரர் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். ஆயினும் இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை முன்வைத்த அரசு தரப்பு வழக்கறிஞர், தற்போதைய அரசியல் யாப்பின் கீழ் துரித கதியில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்வாறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட அந்த சட்ட மூலம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது பொதுமக்களுக்கு தனது கருத்துக்களை முன்வைப்பதற்கு அவகாசம் இருப்பதாகவும் தெரிவித்தார் அரசு தரப்பு வழக்கறிஞர். அரசு தரப்பின் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த மனுவை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு தனக்கு அதிகாரங்கள் இல்லையென்று அறிவித்தது. இதன்படி மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
அன்பர்கள், கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய செய்திகள். டெல்லி தேர்தலில் முஸ்லீம்கள் அம் ஆத்மி கட்சியை ஆதரிக்குமாறு கோரியுள்ள ஜிம்மா மஸ்ஜித்தின் தலைமை இமாம் சையத் அகமது புகாரிக்கு அம் ஆத்மி கட்சி தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
ஆம் ஆத்மி கட்சியின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் இன்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் டெல்லி ஜும்மா மஸ்ஜித் தலைமை இமாமின் ஆதரவு நிராகரிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஆம் ஆத்மி கட்சி சாதி மத மற்றும் வகுப்புவாத அரசியலுக்கு எதிரானது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாளை சனிக்கிழமை டெல்லியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரங்கள் அனைத்தும் நேற்று வெள்ளிக்கிழமை முடிவு பெற்றுள்ளதால் இன்றைய தினத்தில் எத்தகைய பிரச்சார பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் இன்று காலை டெல்லி ஜுமா மஸ்ஜிதின் தலைமை இமாம் சையத் அகமது புகாரி ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக கூறினார். இது குறித்து உடனடியாக கருத்து கூறிய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய நிதி அமைச்சருமான அருண்ஜேட்லி இதுபோன்ற பிரச்சனைகளுக்கான சரியான பதில் வாக்குச்சீட்டுகளில் வழங்கப்படும் என்றார். கடந்த 2013 நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 108 இஸ்லாமியர்கள் போட்டியிட்டார்கள். ஆனால் நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் 68 இஸ்லாமியர்கள் மட்டுமே போட்டியிடுகின்றனர். டெல்லியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்காக ஆம் ஆத்மி கட்சி தரப்பில் 5 இஸ்லாமிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடந்த முறை 6 இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடந்த முறையை போன்று ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது.
செய்திகளை தொகுத்தளித்தவர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றில் அழகி போட்டிகள் நடத்தப்படக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களின் கலை விழாக்களில் அழகன் மற்றும் அழகி போட்டிகளை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமையன்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருப்பது மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களிடம் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக தனியார் பல்கலைக்கழக மாணவி அக்ஷயா என்பவரின் தாய் லட்சுமி சுரேஷ் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற டெக்கோஃபெஸ் விழாவின் அழகிப் போட்டியில் பங்கேற்ற தன் மகள் வெற்றி பெற்றதாகவும் ஆனால் அவருக்கு வழங்க வேண்டிய பரிசுகள் வழங்கப்படவில்லை என்றும் கூறியிருந்தார். வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளை வழங்க வேண்டுமென்றும் மன உளைச்சலுக்கான இழப்பீடாக 500,000 ரூபாய் வழங்க வேண்டுமென்றும் தனது மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி TS சிவஞானம் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவில் 100 ஆண்டுகள் பழமையான அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும் கலாச்சார நிகழ்ச்சியில் அழகு போட்டி தேவையா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, பல்கலைக்கழகங்களில் இத்தகைய நிகழ்ச்சிகளை கவனிக்கவும் கட்டுப்படுத்தவும் வழிமுறைகள் உள்ளதா, எந்த அதிகாரி இதனை கண்காணிக்கிறார், நிதி எவ்வாறு பெறப்பட்டு கையாளப்படுகிறது உள்ளிட்ட விஷயங்களை ஆய்வு செய்ய நீதிமன்றம் விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதுவரை இதுபோன்ற அழகு போட்டிகளை நடத்தக்கூடாது என்று அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்கு தமிழக அரசு உடனடியாக சுற்றறிக்கை அனுப்ப வேண்டுமென தனது இடைக்கால உத்தரவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் டெக்கோஃபெஸ் விழா இன்னும் சில நாட்களில் நடக்கவிருக்கும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு வெளியாகியிருக்கிறது. இந்த ஆண்டு டெக்கோஃபெஸ் கலாச்சார விழாவில் அழகன் அழகி போட்டி நடைபெறாது என அந்த விழாவின் அமைப்பாளர்களில் ஒருவரான பிரபாகரன் BBC தமிழோசையிடம் தெரிவித்தார்.
முன்னாடியே இருந்துச்சுன்னா நாங்க கொஞ்சம் பேசிக்கலாம், முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா ஈவெண்ட் எண்ட்ல வந்துருக்கு, அதனால ஹையர் ஆபிசர்ஸ் கேட்டதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் ஈவெண்ட்டுக்கு 4 நாள் தான் இருக்கு. அதனால நாங்க வந்து அங்க போய் ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா அப்புறம் எங்களுக்கு ஈவெண்ட் பார்க்கணும், அதனால வந்து சரி அவங்க சொல்றது ஒரு தடவை கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்.
ஆனால் இம்மாதிரி அழகு போட்டிகள் மாணவர்களுக்கு வேறு விதமான வாய்ப்புகளை அளிக்கின்றன என்கிறார் அவர்.
இன்ஜினியரிங் வந்து பிடிக்காம வந்தவங்க மேபி ஃபேஷன் பண்ண இது வந்து ஒரு வாய்ப்பு தான். நாங்க அந்த ஈவெண்ட் நடத்தினா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். நாங்க வந்து அது இல்லாம ஜட்ஜஸ் எல்லாம் வெளில இருந்து கூட்டு வரதுனால அவங்க அந்த ஜட்ஜஸ் வந்து இந்த மாதிரி இவங்க ஃபேஷன் எக்ஸிபிட் பண்றாங்க, அதனால அவங்க திறமை அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியா பேசுவாங்க. அந்த ஜட்ஜஸ் வந்து இது மாதிரி நீங்க இது மாதிரி டெவலப் பண்ணுங்க, இது மாதிரி அந்த ஃபீல்ட்ல அவங்க போறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்க உருவாக்குவோம். அதான் வந்து அந்த ஈவெண்ட் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு
இருந்தபோதும் அழகு போட்டிகள் கல்லூரிகளில் தேவையில்லை என்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான டாக்டர் கலாநிதி.
அதாவது மாணவர்களுக்கு வந்து இந்த மெச்சூரிட்டி பத்தாது, அதனால வந்து அவங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அவங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை சரின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பொறுப்புள்ளவங்க நம்ம சமுதாயத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த மாதிரி வந்து நடத்துறது வந்து சமுதாய சீர்கேட்டுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கறதுதான் நம்முடைய எண்ணம். கல்லூரியில பாடம் சொல்லி கொடுக்குற இடம், கேரக்டர் பில்டப் பண்ணக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடத்துறதுங்கிறது வந்து சமுதாய சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம்.
இம்மாதிரி நிகழ்ச்சிகளின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதாக மாணவர்கள் கூறுவதை ஏற்க முடியாது என்கிறார் கலாநிதி.
ஒருத்தருக்கு வந்து சந்தர்ப்பம் எத்தனையோ இடத்துல கிடைக்கும். என்னுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரிதான் நான் நல்ல ஆளுங்களே கெட்ட ஆளுங்களே தேர்ந்தெடுக்க போறேன். கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி பத்தாது. அவங்க அப்பதான் நம்ம வந்து கேரக்டர் வந்து பில்டப் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாக்குறோம். அந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் கல்லூரி எல்லாம் நடத்துறது நிச்சயமா அதை வந்து தவிர்க்கணும்.
இம்மாதிரி அழகி போட்டிகளுக்கு தாங்கள் அனுமதி வழங்கவில்லை என அண்ணா பல்கலைக்கழகம் கூறியிருக்கும் நிலையில் அதனை ஏற்க மறுத்துள்ள உயர்நீதிமன்றம் வரும் 20ஆம் தேதிக்குள் புதிய மனுவை தாக்கல் செய்யும்படி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது.
செய்திகளை தந்தவர் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். அழகி போட்டிக்காக தம்மை தயார்படுத்திக் கொண்டு வருகின்ற அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளான ஹர்ஷினி மற்றும் பிரஷிதா ஆகிய இருவரிடம் இந்த தடை குறித்தும் அழகி போட்டிகளில் பங்கேற்க விரும்புவது ஏன் என்பது குறித்தும் பேசினேன்.
நான் பேசிக்கலி இப்போ மீடியா சயின்ஸஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்குலாம் வந்து சின்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் சப்ஜெக்ட் இதுலலாம் நாங்கள் வின் பண்ணும்போது எங்களோட போர்ட்ஃபோலியோல தான் இட் ஆட்ஸ் டு தட். இந்த மாதிரி ஒரு பேன்னால வேர் அனேபிள் டு டேக் பார்ட் இன் சச் அன் ஈவெண்ட் அண்ட் ஆட் டு அவர் கிரெடிட். நாங்கள் இதுக்கு மேலே எடுக்க போகிற கெரியர் வந்து இதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கு. இப்போ வந்து நாங்கள் ஆக்டிங் போனோம் இல்லைன்னா வீடியோங் போகணும் அதையும் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறத சர்டிஃபிகேட்ஸ் அந்த கிரெடிட்ஸ்லாம் வந்து நாங்கள் ரெசியூம்ல போடுறோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கேன்சல் பண்ணனால.
பிரசித்தா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
ஆக்சுவலி ஆமா, ஹர்ஷினி சொன்ன மாதிரி அதே தான். ஐ திங்க் இந்த கான்டெஸ்ட் மூலமா வந்து பேருக்கு ஒர்க் கிடைக்குது, ஐ மீன் ஜாப் கிடைக்குது, அண்ட் தே கெட் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஐ திங்க் தீஸ் இது ஷுடன்ட் பி பேண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் வாட் மை ஒபீனியன்.
அதே நேரத்தில் இந்த போட்டிக்காக தயாராகின்ற மாணவிகள் மிகுந்த மன அழுத்தத்தை சந்திக்கிறாங்க. போட்டியில் தோத்த மாணவிகள் தாங்க அழகாக இல்லைன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிறாங்க. சில மாணவிகள் இதற்காக வந்து முடி வெட்டிக்கிறாங்க, மேக்கப்புக்காக அதிகம் செலவு பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இது போன்ற ஏதாவது செஞ்சீங்களா?
இல்லை, ஐ ஃபீல் நம்ம வந்து இந்த போட்டியில் நாங்களாம் கம்பீட் பண்ணுறது ஏன்னா எங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். வி நோ வி லுக் குட். ஸோ அது கான்ஃபிடென்ஸ்னால தான் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ வி டோன்ட் ஃபேஸ் தட்.
ஹர்ஷினி,
அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி போட்டியில வந்து வெறும் அதை மட்டும் பாக்குறது இல்ல, மத்த ஒரு பர்சனாலிட்டி அந்த மாதிரி இதெல்லாம் கூட டெஸ்ட் வைக்கிறனால
ஜெனரல் நாலேஜ் கூட பாக்குறாங்க. சோ
இந்த ஃபுல் ஈவென்ட் டஸ் நாட் ஒன்லி ரிவால்வ் அரவுண்ட் இந்த அழகு அந்த மாதிரி மட்டும் இல்லாம மத்த எல்லாமே பாக்குறாங்க. சோ அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போஷர் கிடைக்காம போயிடுது இந்த பேன்னால.
நீங்க வந்து அறிவை மெயினா சொல்றீங்க. இது வந்து ஆணாதிக்க மனநிலையை ஊக்குவிக்குது, பெண்ணை ஒரு போகப் பொருளாக பாக்குறது, ஒரு காட்சி பொருளா பாக்குறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு.
அதுதான் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஈவெண்ட்ல வந்து அழக மட்டும் பாக்குறது இல்ல, அறிவையும் டெஸ்ட் பண்றாங்க. நம்மளோட பேச்சு திறமை அதெல்லாம் கூட பாக்குறதுனால இந்த மாதிரி ஒரு பேட் ஐடியாலஜிலதான் இந்த பேனே வந்திருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இந்த வெறும் அழகு பத்தி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க இந்த மாதிரி போட்டியில எல்லாம்.
பிரசிதா, இந்த போட்டியில நீச்சல் உடை அது போன்ற ஒரு கவர்ச்சிகரமான உடைகள் எல்லாம் அணிஞ்சு வருவாங்களா, எப்படி இருக்கும் இது பொதுவா?
ஆக்சுவலி இல்லை, இட் டிபெண்ட்ஸ். அதாச்சு அவங்கவுங்களோட இஷ்டம் பொறுத்து தான். இஃப் வி வாண்ட் டு எக்ஸ்போஸ் தட் மச் வீ கேன். இல்லை அது வேண்டாம், எங்களுக்கு இந்த அளவு லிமிடேஷன் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் ஆல் அப் டு ஒன்ஸ் ஓன் டெசிஷன். ஒரு ஒருத்தவங்களோட முடிவு தான்.
அது ஒரு மெயின் கிரைட்டீரியாவை வச்சு எந்த இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் யாரும் பார்க்கறது இல்லை.
வந்து சி, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு லைக் யுவர் பர்சனாலிட்டி, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஈக்குவல் இஸ் கிவன் டு பியூட்டின்னு நான் நினைக்கிறேன்.
அழகு எப்படி அவங்க வந்து சொல்றாங்க, வெள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, குறிப்பிட்ட அளவு உடல் கட்டமைப்பு இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, என்ன அழகுங்கிறதுக்கு அளவுக்கு?
You should know how to pull yourself. Like, நீங்க நம்ம வந்து we first confidence is ரொம்ப important. You should be confident in what you're wearing. நம்ம போட்டுட்டு இருக்கிற clothes, we should be confident in first of all.
அப்புறம் அவங்க கேட்குற மாதிரி இந்த விட்டி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குமே தவிர வெறும் அழகு பற்றி மட்டும் கிடையாது. அதனால நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ தட் டஸ் நாட் மேட்டர். நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உங்களை காமிச்சிக்கிறீங்களோ நீங்க இருக்கிற ஒரு இதுலயே பர்சனாலிட்டிலயே அதுதான் இந்த இந்த மாதிரி ப்ரோக்ராம்.
கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப ஆக்சுவலி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பியூட்டி அளவு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் பாக்குறாங்க, நாட் ஜஸ்ட் பியூட்டி.
இந்த தடையினால நீங்க எந்த அளவுக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க? ஏன்னா நீங்க இந்த ஒரு ஆசையில இருந்தீங்க, இதுல பயிற்சியில பேரணும், இந்த போட்டியில கத்துக்கணும்ட்டு, மனதளவுல ஏதாவது பாதிப்பு இருக்கா?
இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போசர் கிடைக்காம போயிடுச்சே அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கவலை. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம்
ஏன்னா த்ரூ திஸ் தான் எங்களுக்கு மாடலிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இது மூலமா தான் எங்களுக்கு மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஆடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ இது இல்லை அப்படிங்கும் போது யா தேர் இஸ் அ சர்டன் லிமிடேஷன், பட் தேர் ஆர் அதர் சேனல்ஸ் த்ரூ விச் வி கேன் ஆல்சோ பிகம் ஃபேமஸ்ன்னு தோணுது.
அழகி போட்டியில் பங்கேற்க தயாரை வருகின்ற சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளான ஹர்ஷினி மற்றும் பிரஷிதா அளித்த செவிக்கேட்டீர்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மற்ற செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்திய நேஷனல் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.